உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவன் அகிலங்களை படைத்து வளர்த்து காத்து கொண்டிருப்பவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈடேற்றமும் அருளும் நற்பாக்கியங்களும் என்றென்றும் உங்களுக்கு உண்டாகட்டுமாக. ஆமீன். இந்த வாழ்க்கையை அல்லாஹுவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பும் விதத்தில் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் நாம் நமது வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இல்லையென்றால் நம்முடைய மிகப்பெரிய எதிரி ஷைத்தான் நம்மை மாற்றிவிடுவான், வழிகெடுத்து விடுவான். ஏக இறைவனுடைய தெளிவான தூய்மையான மார்க்கத்திலிருந்து அல்லாஹ் ஒருவனை வணங்கி வழிபட்டு நம்பி அவனிடமிருந்து நல்ல அற்கொடைகளை அன்பை அவனுடைய பிழை பொறுப்பை பெறுவதிலிருந்து மாற்றி மானக்கேடான விஷயங்கள் இந்த சமூக மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய காரியங்கள் நாளை மறுமையிலே மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையிலே நிரந்தரமாக இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடிய பாதையிலே ஷைத்தான் நம்மை மாற்றிவிடுவான். ஒன்று, நாம் நல்லவர்களாக மாற வேண்டும். இல்லையென்றால் ஷைத்தான் நம்மை தீயவர்களாக மாற்றிவிடுவான். நாம் நல்லவர்களாக மாற வேண்டும். ஏன் யோசித்து பாருங்கள், நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதற்குண்டான அவசியம் என்ன? இன்று நம்முடைய வாழ்க்கை, அதை நாம் கழித்துக் கொண்டிருக்கும் முறை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடுகள், நாம் படிக்கும் கல்வி, நம்முடைய பொருளாதார முறை, இவை அனைத்தும் நம்மை ஒரு இயந்திரமாக மாற்றிவிட்டது. இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கிறதா? இயந்திரம் என்றால் என்ன? இயக்கினால் இயங்கும், அதை இயக்குவதை நிறுத்திவிட்டால் நின்றுவிடும், பழுதடைந்து விட்டால் வேலை செய்யாது, அதை பழுது பார்க்க வேண்டும், அதற்குண்டான தொழில்நுட்ப மெக்கானிக் அதனுடைய பழுதுபார்ப்பை சரிவர சரி செய்பவர்களை கொண்டு வந்து அங்கே சீர் செய்யப்பட்டால் அது மீண்டும் இயங்கும், இல்லை என்றால் குப்பைக்கு சென்றுவிடும். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை மாறியிருக்கிறது. காலையில் எழுகிறோம், நம்முடைய காலை கடன்களை தேவைகளை நிறைவேற்றுகிறோம், பொருள் சம்பாதிப்பதற்காக வெளியிலே செல்கிறோம், சிலர் கூலி தொழிலுக்கு செல்கிறார்கள், சிலர் எஜமானர்களாக இருக்கிறார்கள், சிலர் படித்தவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள். இப்படி ஏதாவது இந்த உடல் தேவைக்கு, சாப்பாட்டுக்கு, உணவுக்கு, குடும்ப தேவைக்கு ஏதாவது சம்பாதித்து வந்துவிட்டு மாலையிலே வீட்டிலே தூங்கிவிடுகிறோம், சாப்பிடுகிறோம், அடுத்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறோம், மீண்டும் அடுத்த நாள் ஆரம்பமாகிறது. இப்படியே வாழ்க்கை சுற்றி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி என்ன அமைப்பிலே நமது வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நிதானமாக ஒரு 5 நிமிடம் செலவழித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்கு, நன்மையிலே மாற்றுவதற்கு ஒரு 5 நிமிடம் கூட நாம் செலவு செய்யவில்லை என்றால் நம்மை விட நமக்கு துரோகம் செய்பவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள், நம்மை விட நமக்கு அநீதி இழைப்பவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்வதற்கு நேரம் ஒதுக்கப்படுகிறது, உங்களுடைய ஆடையை சுத்தம் செய்வதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்குகிறீர்கள், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் காலிலே அணிந்திருக்கக்கூடிய செருப்புகளை சுத்தம் செய்வதற்கு கூட நீங்கள் சிந்தனை செலுத்துகிறீர்கள், அதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறீர்கள், அதற்காக ஓரிரு ரூபாய்களை நீங்கள் செலவு செய்து மெனக்கெடுகிறீர்கள். ஆனால் சற்று யோசித்து பாருங்கள், எந்த ஒரு ஆன்மாவை சீர் செய்யவில்லை என்றால், நன்மையிலே மாற்றவில்லை என்றால், எந்த ஒரு வாழ்க்கையை இறை பொருத்தத்திற்குரிய வாழ்க்கையாக மாற்றவில்லை என்றால் சொர்க்கம் செல்ல முடியாதோ, மறுமையிலே அல்லாஹுடைய அன்பை அடைய முடியாதோ, இறைவனுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாதோ, அந்த வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக, அந்த வாழ்க்கையை முறைப்படுத்துவதற்காக நம்மால் ஐந்து நிமிடம் செலவு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே எவ்வளவு பெரிய கை சேதம் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய நஷ்டம். நஷ்டம் என்றால் நாம் நமது வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை தான் நஷ்டமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு நஷ்டம் அல்ல, வெளியிலே பார்ப்பதற்கு ஒரு நஷ்டமாக தோன்றலாம், ஆனால் நஷ்டத்திலே மிகப்பெரிய நஷ்டம் என்றால் என்ன என்று தெரியுமா? வெற்றியிலே உண்மையான வெற்றி எது என்று தெரியுமா? பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. இக்தரப லின்நாஸ் ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். ஏக இறைவன் வணங்குவதற்கு தகுதியானவன், மக்களையும் இந்த உலக பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்து வளர்த்து காத்துக் கொண்டிருக்கும் அந்த ஏக இறைவன் சொல்லுகின்றான், மக்களின் விசாரணை நாள் நெருங்கிவிட்டது, ஆனால் அவர்கள் மறதியில் இருக்கிறார்கள், எனது அத்தாட்சிகளை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் சொல்லுகின்றான், வெற்றி என்றால் என்ன? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. அன்பிற்குரியவர்களே, முஸ்லிம் சகோதரர்களுக்கு மட்டும் நான் இந்த செய்தியை சொல்லவில்லை. மனிதனாக பிறந்து மனிதனாக வளர்ந்து படைப்பினங்களில் சிறந்த படைப்பினமாக தன்னை எண்ணக்கூடிய தன்னை கருதக்கூடிய ஒவ்வொரு ஆறறிவு படைத்த மனிதனுக்கும் இந்த செய்தியை சொல்லுகின்றேன். இது என் செய்தி அல்ல, நம்மை படைத்த இறைவனுடைய செய்தி. இறைவன் சொல்லுகின்றான், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும், மரணத்தை சுவைக்காமல் யாரும் இருக்க முடியாது. பிறக்கும் நேரம் முடிவு செய்யப்பட்டது போன்று இறக்கும் நேரமும் முடிவு செய்யப்பட்டுள்ளது, ஆனால் யாருக்கு எங்கே எப்போது எப்படி என்பது தெரியாது. நிம்மதியாக இரவில் தூங்கியவர்கள் நாளை பல திட்டங்களை மனதிலே சுமந்து கொண்டு தூங்கியவர்கள் காலையிலே பூகம்பத்திலே எங்கு இருந்தார்கள் என்று அடையாளம் தெரியாமல் சென்று விட்டார்கள். காலையிலே பல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளலாம், பல வியாபாரங்களை செய்து பல கோடிகளை லாபமாக சம்பாதிக்கலாம் என்பதாக திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த மக்கள் காலையிலே சுனாமியிலே எங்கே சென்றார்கள்? யார் எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள்? யார் எந்த இடத்திலே காணாமல் போனார்கள்? எந்த செய்தியும் உறுதியாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. புயல், பூகம்பம், நிலநடுக்கங்கள், சூறாவளிகள், வெள்ளப்பெருக்குகள், வெப்பத்தால், கடும் குளிரால் அன்றாடம் ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கிறார்கள். ஆனால் இந்த உண்மையை மறந்தவர்களாக வாழ்கிறார்கள். தான் மரணிப்போம் என்று தெரிந்தும் கூட, தமக்கு மரணம் இருக்கு என்பதை உறுதியாக நம்பியிருந்தும் கூட அதை மனிதன் மறக்கிறான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய நன்மையை நாடி வாழவில்லை, அவன் உண்மையை புரிந்து வாழவில்லை என்பதுதான் அர்த்தம். இந்த படைப்பினங்களிலேயே அதிகமாக கற்பனை செய்பவன் மனிதன்தான், கற்பனை திறன் கொண்டவன். இறைவன் சொல்லுகின்றான், மனிதனுடைய கற்பனைகளை தகர்த்தெறிகின்றான். மனிதனே, ஒரு நாள் மரணத்தை சந்திக்க வேண்டும், தப்பிக்க முடியாது, ஓட முடியாது, பலமான கோட்டைக்குள் புகுந்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது, பணங்களை கொடுத்து விடுதலை பெற முடியாது. அன்பிற்குரியவர்களே, இறைவன் சொல்லுகின்றான், நீங்கள் வாழ்க்கையிலே ஆட்சி செய்வதை ஆட்சி கிடைப்பதை வெற்றி என்று நினைத்தீர்கள், செல்வ செழிப்பிலே கொழிப்பதை வெற்றி என்று எண்ணினீர்கள், படிப்பிலே முதல் மதிப்பெண் பெற்று சிறந்த பட்டதாரியாக ஆவதை வெற்றி என்று நினைத்தீர்கள். பொதுவாக மனிதன் அப்படித்தான் எண்ணுகின்றான். படைத்த இறைவன் சொல்லுகின்றான், மனிதனே இது வெற்றி அல்ல, இது வெற்றி அல்ல. ஆம், ஒரு வார்த்தைக்கு வெற்றி என்று சொன்னாலும் அதற்கு அங்கே ஒரு வார்த்தையும் நாம் சேர்த்து சொல்ல வேண்டும். பிராக்கெட்டிலே போலியான வெற்றி அல்லது தற்காலிகமான வெற்றி என்ற வார்த்தையை சேர்த்துத்தான் சொல்ல வேண்டும். வெற்றி என்று நாம் வெறுமென சொல்ல முடியாது. தற்காலிகமான வெற்றி, நிலையற்ற வெற்றி. என்ன செய்துவிட முடியும்? எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்திலே நமக்கு நிரந்தரம் அல்ல. செல்வந்தனுக்கு செல்வம் நிரந்தரம் அல்ல, அரசனுக்கு ஆட்சி நிரந்தரம் அல்ல. ஒரு உடல் ஆரோக்கியமாக இருப்பவனுக்கு அவனது உடல் சுகம் நிரந்தரம் அல்ல. எந்த நேரத்தில் இறைவன் எப்படி மாற்றுவான் என்பதை அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. உண்மைதானே? அப்போது உண்மையான வெற்றி என்றால் என்ன சிந்திக்க வேண்டும் அல்லவா? குர்ஆனை யார் விளங்க நினைக்கிறார்களோ, குர்ஆனை யார் படிக்க நினைக்கிறார்களோ, யார் குர்ஆனை கையிலே எடுக்கிறார்களோ, உலக பொதுமறை உலக மக்களுக்கெல்லாம் அறிவுரையாக இறக்கப்பட்டது. முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, பள்ளிவாசல்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருக்கும். ஒயின் ஹுவ இல்லா திக்ருல் ஆலமீன், அதை திறந்து படிங்கள், உங்களுக்கு பதில் கிடைக்கும். உண்மையான வெற்றி எதுவென்று சொல்கின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. உங்களுடைய செயல்களுக்கு கூலி மறுமையில் தான், உங்களுடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையில் தான் நிறைவாக கொடுக்கப்படும், இந்த உலகத்தில் அல்ல. லஞ்சம் வாங்குபவன் என்ன நினைக்கிறான்? என்னை யாரும் பார்ப்பதில்லையே, மேலதிகாரி என்னை பார்ப்பதில்லையே, மக்கள் என்னை பார்ப்பதில்லையே. மோசடி செய்பவன் என்ன நினைக்கிறான்? என்னை யாரும் கண்டுகொள்ளவில்லை. பொய் பேசுபவன், மக்களின் சொத்துக்களை சூறையாடுபவன், நிறுவையிலே குறைவு செய்து வியாபாரம் செய்பவன், வட்டி வாங்குபவன், விபச்சாரம் செய்பவன், அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக திண்டு வாழ்பவன், மக்களுக்கு அநீதி செய்பவன், பொது நிம்மதியை குலைப்பவன், தனது கையிலே ஆட்சியோ அதிகாரமோ பலமோ பணமோ இருக்கின்றது என்பதற்காக இறைவனுடைய சட்டங்களை மீறக்கூடியவன் நினைக்கிறான், என்னை யார் கேட்க முடியும்? நான் இந்த உலகத்திலே செல்வந்தனாக இருக்கிறேன், ஆட்சியில் இருக்கிறேன். இறைவன் சொல்லுகிறான், இருந்துகொள், இருந்துகொள், எவ்வளவு காலத்திற்கு? உனது முதுகெலும்பை முறிப்பேன், மரணத்தை கொண்டு உனது ஆணவத்தை அடக்குவேன், உனது நாவை, கண்ணை, பார்வையை, கையை, கால்களை பலமற்றதாக ஆக்குவேன், செத்த பிணமாக மாறுவாய், சில மணி நேரங்களிலே துருநாற்றம் வீசுவாய். யார் பாதுகாக்க முடியும்? அரசாங்கம் பாதுகாக்க முடியுமா உயிர்களை? படை வீரர்கள் பாதுகாக்க முடியுமா உயிரை? பணமும் காசும் செல்வமும் வீடும் மனைவியும் மக்களும் பாதுகாக்க முடியுமா உயிரை? முடியாது சகோதரர்களே, முடியாது. எங்கே என்ன நடக்கப் போகிறது? எங்கே என்ன நடக்கப் போகிறது? இவ்வளவு வசதியான வாழ்க்கையை கொடுத்து, சிந்திப்பதற்கு அறிவை கொடுத்து, இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் நமக்கு வசப்படுத்திக் கொடுத்து பயன்படுத்திக்கொள் என்று சொல்லி, இந்த பூமியில் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே உயர்ந்த படைப்பாக, மனித படைப்பாக உன்னை படைத்து, உனக்கு கண்கள் பார்ப்பதற்கு, செவிகள் கேட்பதற்கு, கைகள் பிடிப்பதற்கு, கால்கள் நடப்பதற்கு, சிந்திப்பதற்கு அறிவு, இவற்றையெல்லாம் கொடுத்த அந்த இறைவன் நம்மை வீணாக படைத்திருக்கிறானா? சித்து பாருங்கள், எதற்காக? வீணாகவா? நோக்கம் இல்லையா? குறிக்கோள் இல்லையா? அடிப்படை இல்லையா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையா? உண்டோம், சாப்பிட்டோம், கழித்தோம், முடிந்து விட்டது வாழ்க்கை. நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ளுகிறதா? இதற்காக வேண்டியா இவ்வளவு பெரிய இந்த உலக அமைப்பை நமக்காக வேண்டி இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான்? சூரியன் இயங்குவது மனிதனுக்காக, வேறு யாருக்காக அல்ல. இரவு பகல், காற்று, கடல், மலை, மிருகங்கள், உயிரினங்கள், இந்த பூமியில என்னென்ன இருக்கின்றதோ இவை அனைத்தும் மனிதனுக்காக இருக்கின்றன, வேறு யாருக்காகவும் அல்ல. இந்த மனிதனை இறைவன் ஏன் படைத்தான்? எதற்காக படைத்தான்? அதிலே நம்மவர்கள் அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறோமே, அந்த இறைவனை மட்டுமே வணங்குவோம் என்று சொல்கிறோமே, நம்முடைய நிலை அதிலே எப்படி இருக்கிறது என்பதையும் இங்கே சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. அங்கே இறைவனுடைய புத்தகத்திலே எழுதப்படுகிறது. இங்கே மனிதர்களுடைய பார்வைகளை விட்டு நாம் மறைத்து விடலாம், ஆனால் இறைவனுடைய பார்வை விட்டு மறைக்க முடியாது. வகஃபா பிரப்பிக்க பிதுனூபி இபாதிஹி கபீரம் பசீரா. கடுமையான இருள் சூழ்ந்த இரவிலே ஒரு கருப்பு மலை பாறையிலே ஊர்ந்து செல்லக்கூடிய எறும்புனுடைய அசைவையும் இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அது மனதிலே என்ன நினைக்கிறது என்பதையும் இறைவன் அறிகிறான். அடுத்து அது என்ன செய்யும் என்பதையும் இறைவன் அறிந்து கொண்டிருக்கிறான். அவனது பார்வையை விட்டு எதையும் மறைக்க முடியாது. நாளை மறுமையிலே மனிதனுடைய செயலேடுகள், அவன் என்னென்ன செய்தான் என்று எழுதப்பட்ட அந்த ஏடுகள் அவனுக்கு விரித்து வைக்கப்பட்டு படித்துப்பார் என்று சொல்லப்படும். படிப்பான், இறைவன் அறிவை கொடுப்பான், அதை அங்கே படிக்க சொல்லுவான், மனிதன் படிப்பான். அப்போது கவலைப்படுவான், கைசேதப்படுவான். எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கும் தெரியுமா? எந்த செயலை எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எந்த தேதியில் எந்த கிழமையில் எப்படி செய்தான், முழு விவரங்களும் அங்கே ஒவ்வொரு செயலுக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இன்றைய காலத்தில் கம்ப்யூட்டர் பயன்படுத்துபவர்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டரிலே ஒன்றை துறந்து அதிலே சில வேலைகள் செய்து மீண்டும் அதை சேவ் செய்தால் அது எப்படி பதிவாகும் என்று சொன்னால், எந்த தேதியிலே எந்த நேரத்திலே எப்படி அது பாதுகாக்கப்பட்டது என்ற முழு விவரங்கள் அந்த கம்ப்யூட்டரிலே இருக்கும். இவர்களுக்கெல்லாம் அறிவை கொடுத்த அந்த இறைவனுடைய ஏற்பாடு எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இறைவன் சொல்லுகின்றான், உங்களுடைய செயல்களுக்கு உண்டான கூலிகள் நாளை மறுமையில் தான் முழுமையாக கொடுக்கப்படும். எனவே பாவிகள் எண்ணிக்கொள்ள வேண்டாம், இறைவனுடைய பார்வையை விட்டு நாம் தப்பித்து விடலாம் என்பதாக. وَلَا يَحْسَبَنَّ اللَّهُ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ. மக்களுக்கு அநீதி இணைப்பவர்கள், படைப்பினங்களுக்கு அநீதி செய்பவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம், இறைவன் அவர்களை பார்க்காமல் இருக்கிறான் என்று, இறைவன் அவர்களை கவனிக்காமல் இருக்கிறான் என்று சொல்லுகின்றான். இன்னமா யுஅஹிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார். பார்வைகள் தடுமாறும் அந்த தீர்ப்பு நாளுக்காக நான் அவர்களை தாமதப்படுத்துகிறேன். என்ன நடக்கும் அங்கே, என்ன நடக்கும்? இறைவனுடைய தீர்ப்பு. فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ. யார் மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையில், மரணித்ததற்கு பிறகு இந்த உலகங்களை எல்லாம் இறைவன் அழித்து மீண்டும் மனிதர்களை உயிர் கொடுத்து எழுப்பக்கூடிய அந்த நாளையிலே, விசாரணையிலே வெற்றி பெற்று, இறைவனுடைய அந்த விசாரணையிலே வெற்றி பெற்றவர்கள் என்று தீர்ப்பாகி நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று அனுமதிக்கப்பட்டார்களோ, இறைவன் சொல்லுகின்றான், இவர்கள்தான் வெற்றியாளர்கள். அவர் இந்த உலகத்திலே ஏழையாக இருந்திருக்கலாம், படிக்காத பாமரராக இருந்திருக்கலாம், ஆட்சி செய்யும் அரசராக இருந்திருக்கலாம், சாதாரண குடிமகனாக இருந்திருக்கலாம், ஏழையாக இருந்திருக்கலாம், செல்வந்தனாக இருந்திருக்கலாம், கைகால் முடமானவனாக இருந்திருக்கலாம், இந்த உலகத்தில் எந்த நிலையில் வேண்டுமானாலும் அவன் இருந்திருக்கலாம். இந்த நிலைகளை வைத்து நாளை மறுமையிலே தீர்ப்பல்ல, இந்த நிலைகளை வைத்து நாளை மறுமையிலே தீர்ப்பல்ல. தீர்ப்பு நாளை மறுமையிலே எதை கொண்டு? உன்னுடைய செயல்கள், நீ எதை செய்தாய். நம்முடைய படைப்பு, நாம் அழகாக படைக்கப்பட்டிருப்பதோ, நாம் ஆணாக அல்லது பெண்ணாக படைக்கப்பட்டிருப்பதோ, இந்தியாவிலோ வேறு நாட்டிலோ படைக்கப்பட்டிருப்பதோ, சுகமாகவோ அல்லது முடமாகவோ படைக்கப்பட்டிருப்பதோ, இது நம்முடைய சக்திக்கு உட்பட்டதல்ல, அது இறைவனுடைய நாட்டம். எப்படி அவன் படைத்தானோ அப்படி நாம் பொருந்தி கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்களை கொண்டுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். நம்முடைய செயல்களை கொண்டுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கே செல்ல இருக்கிறோம் என்பதை முடிவு செய்ய முடியும். எப்படி பள்ளியிலே நல்ல முறையிலே ஒழுக்கங்களை பேணி, சட்டங்களை பேணி, ஆசிரியருடைய பாடங்களை முழுமையாக கவனித்து தேர்ச்சி பெறக்கூடிய மாணவன் அவன் முடிவு செய்து கொள்கிறான் அடுத்து தனது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதாக. அப்படித்தான் சகோதரர்களே, இந்த வாழ்க்கையிலே நாமே முடிவு செய்து கொள்ளலாம், நாம் எங்கே செல்லப் போகிறோம், எங்கே நம்முடைய இடம் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை. வேறு யாரும் தேவையில்லை. இதை தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இறைவன் சொல்லுகின்றான், இக்ரா கிதாபக கஃபா பிநஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா. மனிதனே, உனது செயலேட்டை நீயே படித்துப்பார், உனது செயலேட்டை நீ படித்துப்பார். நாளை மறுமையிலே இறைவன் விரித்து வைப்பான், மனிதனுக்கு சொல்லுவான், படித்துப்பார், நீ படித்துப்பார். இக்ரா கிதாபக், இக்ரா கிதாபக், நீ படித்துப்பார். கஃபா பிநஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, உன்னிடத்திலே விசாரணை செய்வதற்கு நீயே போதுமானவன், முடிவு செய்து கொள் நீ எதற்கு தகுதியானவன் என்பதாக. அந்த நேரத்தில் மனிதன் கதறுவான், அலறுவான், அஞ்சி நடுங்குவான். என்ன பயன்? பயப்பட வேண்டிய இடம் இது, செய்திருக்க வேண்டிய இடம் இது, சுதாரித்திருக்க வேண்டிய இடம் இது, அங்கே எந்த ஒன்றும் பலனளிக்காது. மனிதன் சொல்லுவான், மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இந்த புத்தகத்திற்கு என்ன நேர்ந்தது? இது எப்படிப்பட்ட புத்தகம்? சிறிய பெரிய தவறுகள் எல்லாம் துல்லியமாக அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனவே. அவனுடைய அலறல், அவனுடைய கதறல் கொடுமையாக இருக்கும். கை சேதத்திலே என்ன செய்வது என்று தெரியாமல் விரலை கடிக்க ஆரம்பிப்பான், கடித்து கடித்து துப்பிக் கொண்டே இருப்பான். என்ன செய்கிறோம் என்பது அவனுக்கு புரியாது. இறைவனிடம் மறுத்து பேசி தப்பிக்கலாமா என்று முயற்சி செய்வான். பொய் பேசி, புறம் பேசி, மோசடி செய்து, வஞ்சகம் செய்து வாழ்ந்த இந்த மனிதன் நாளை மறுமைக்கு சென்றதற்கு பிறகும் கூட அங்கேயும் அந்த இடத்திலும் தன்னுடைய இந்த பித்தலாட்டங்களை செய்வதற்கு முயற்சி செய்வான். அல்லாஹ் என்ன செய்வான்? அல்யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம் வதுக்கல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். இறைவன் கேட்பான், என்னை நீ வணங்க வேண்டும், ஆனால் நீ என்னை வணங்கவில்லை. நீனாக உற்பத்தி செய்து கொண்ட படைப்பினங்களை வணங்கினாய். ஏக இறைவன் ஒருவனை வணங்காமல் அவனுக்கு இணை கற்பித்தாய், அவனுக்கு சமமாக அவன் படைத்த படைப்பினங்களை வணங்கினாய். நேர்மையாக நடப்பதற்கு பகரமாக, நேர்மையாக நடக்க வேண்டிய நீ மக்களுக்கு அநீதி இழைத்தாய், பொய் பேசினாய், மோசடி செய்தாய், குற்றங்கள் செய்தாய், விபச்சாரம் செய்தாய், வட்டி வாங்கினாய், லஞ்சம் வாங்கினாய் என்று அடுக்கடுக்காக இறைவன் குற்றங்களை சுமத்துவான். அந்த நேரத்திலே அந்த மனிதன் தான் யாருக்கு முன்பிருக்கிறோம் என்று மறந்துவிட்டு, இந்த உலகத்திலேயே மறந்திருந்த மனிதன், இறைவனுடைய பார்வையை வல்லமையை அறியாமல் இருந்த இந்த மனிதன் நாளை மறுமையிலே இறைவனுடைய வல்லமையை அறிந்து கொண்டதற்கு பிறகு கூட, தனக்கு உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பப்பட்டதற்கு பிறகும் கூட அந்த இடத்திலும் பொய் பேச முயற்சி செய்வான். அதைத்தான் இறைவன் சொல்லுகின்றான், அல்யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம், அவனுடைய வாய்க்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம், நாக்குக்கு பூட்டு போட்டு விடுவோம், அவர்களுடைய கைகளும் கால்களும் உடம்புகளும் தோள்களும் சாட்சி சொல்லும் அவர்களுக்கு எதிராக, இறைவா என்னை படைத்தவனே, இந்த மனிதனை படைத்தவனே, இந்த கையை இன்னென்ன தவறான காரியங்களுக்காக இவன் பயன்படுத்தினான், இந்த காலை கொண்டு இன்னென்ன தவறான இடங்களுக்கு இவன் சென்றான், இந்த கண்ணை கொண்டு இந்த தவறானவற்றையெல்லாம் பார்த்தான், நீ எதை இவனுக்கு தடுத்தாயோ அவற்றையெல்லாம் இன்னென்ன நேரத்திலே இப்படி இப்படி செய்தான் என்பதாக சாட்சி சொல்லும். இன்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், தங்களை எல்லாம் அறிவாளிகள் என்று எண்ணிக்கொண்டும் கூட இறைவனுடைய சக்தியை அறியாத முட்டாள்களாக இருக்கிறோம். இந்த மனிதன் தன்னை அறிவாளி என்று எண்ணுகிறான், ஆனால் இறைவனுடைய சக்தியை வல்லமையை ஆற்றலை அறியாத மடையனாக இருக்கிறான். குரானை படித்துவிட்டு எப்படி கை பேசும், கால் எப்படி பேசும், நாவுதானே பேசும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். கை பேசுகிறதோ கால் பேசுகிறதோ? அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து பார்க்கவில்லையா? நீங்கள் படைத்த சாதாரண பொருட்கள், நீங்கள் உருவாக்கிய சாதாரண இரும்புகளையும் தகரங்களையும் தகடுகளையும் பேச வைக்கிறீர்களே, உங்களுடைய நாவுக்கு பேச சக்தி கொடுத்த இறைவன் ஏன் உங்களுடைய கைகளை கொண்டு பேச வைக்க முடியாது? ஏன் உங்களுடைய கால்களை கொண்டு பேச வைக்க முடியாது? கைகளில் பிடிக்கும் ஆற்றலை கொடுத்தவன், கால்களை கொண்டு நடக்கும் ஆற்றலை கொடுத்தவன், அதற்கு பேசுவதற்கும் ஆற்றல் கொடுப்பதற்கு பேராற்றலுடையவன். சிந்தித்து பாருங்கள், இறைவனுடைய வல்லமையை கொண்டு நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அவன் எப்படியோ, அவன் எப்படி நாடுகிறானோ அப்படித்தான், நாம் மீற முடியாது. நாம் படைத்த ஒரு வானம் இருக்கிறதா, நாம் படைத்த ஒரு பூமி இருக்கிறதா, இறைவனிடத்திலே சண்டை செய்து கொண்டு வேறொரு உலகத்திற்கு செல்லுவதற்கு சிந்தித்து பார்த்தோமா? நாம் சாப்பிடக்கூடிய உணவு யாருடையது, நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் யாருடையது, யாருடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், யாருடைய அனுமதியை கொண்டு இந்த உயிர் உடலிலே உசலாடி கொண்டிருக்கிறது, சிந்தித்து பார்த்தோமா? மனிதன் தனது உடல்களை பார்த்து கேட்பான், நீங்கள் ஊமையில இருந்தீர்களே, நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள்? அவை அனைத்தும் சாட்சி சொல்லும், அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை, ஒவ்வொரு பொருளுக்கும் பேசும் ஆற்றலை கொடுத்தவன் எங்களுக்கும் இன்று பேசும் ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அந்த நாளையிலே லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், உங்களுடைய இந்த செல்வங்கள் பலனளிக்காது, மாயையில் இருக்காதீர்கள், மறதியில் இருக்காதீர்கள், மயக்கத்தில் இருக்காதீர்கள். இறந்ததற்கு பிறகு இந்த செல்வங்கள் உங்களை விட்டு பறிக்கப்பட்டுவிடும். நீங்கள் உடுத்தி இருக்கக்கூடிய உயர்ந்த ஆடைகள் கூட உங்களிடமிருந்து கழட்டப்பட்டுவிடும். உங்களுடைய கை கடிகாரங்கள், நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டுவிடும். முதல் நாள் என்று எப்படி படைக்கப்பட்டீர்களோ அப்படியே நீங்கள் திரும்ப அனுப்பப்படுவீர்கள். மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா. மனிதனே, இந்த மண்ணிலிருந்து படைத்தோம், இந்த மண்ணுக்கு மீண்டும் உன்னை கொண்டு வருவோம், இதே மண்ணிலிருந்து மீண்டும் உங்களை நாங்கள் உயிர்ப்பிப்போம். எரித்துக் கொள்ளுங்கள், கடலிலே கரைத்துக் கொள்ளுங்கள், ஆகாயத்திலே நீங்கள் உங்களை எரித்துக் கொள்ளுங்கள். எங்கே நீங்கள் இறந்தாலும் இந்த மண்ணுக்கு தான் திரும்ப வர வேண்டும். கடலிலே இறந்தாலும், ஆகாயத்திலே இறந்தாலும், எங்கே இறந்தாலும் இந்த மண்ணுக்கு தான் திரும்ப வர வேண்டும். மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டோம், இந்த மண்ணுக்கே திரும்ப கொண்டு வரப்படுவோம், இந்த மண்ணிலிருந்தே நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம். எப்படிப்பட்ட உண்மைகளை இந்த குர்ஆன் பேசுகிறது. மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா. மனிதனை மீண்டும் எழுப்புவான், எழுப்பி நிற்க வைப்பான். அந்த நாளையிலே செல்வங்கள் இருக்காது, அனாதையாக இருப்பான், ஆண்டியாக இருப்பான், எந்த ஒன்றும் அவனுக்கு இருக்காது, ஆட்சி இருக்காது. எனது செல்வம் எல்லாம் எங்கே சென்றது? கோடீஸ்வரன், எப்படி சொல்கிறோம், பெரிய கோடீஸ்வரன், பெரிய ஜமீன்தாருங்க, பெரிய மிராஸ்தார், பெரிய செல்வந்தர். எங்க பார்த்தாலும் இவருக்கு வீடுகள், எங்க பார்த்தாலும் இவருக்கு கடைகள். அன்பிற்குரியவர்களே, இந்த செல்வங்களை பார்த்து நாம் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நமக்கு தேவையும் அல்ல. என்ன செய்ய முடியும்? அன்றாடம் நிம்மதியாக சாப்பிடுவதற்கு உணவு இருந்தால் போதுமானது, தூங்குவதற்கு ஒரு இடம் இருந்தால் போதுமானது. செல்வந்தன் சொல்லுவான், மாகுன அண்ணி மாலியா, எனது செல்வம் எங்கே? மாகனியா, எனது செல்வம் என்னுடன் வரவில்லையா? ஆட்சியாளன் சொல்லுவான், அரசன் சொல்லுவான், அதிகாரி சொல்லுவான், சுல்தானியா, எனது ஆட்சி எங்கே சென்றது, அழிந்து விட்டதே. இறைவனை மறுத்தவன், இறைவனை மறந்தவன், இறைவனை வணங்காதவன், சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு தண்டனைக்குரியவனாக முகம் குப்புற இழுத்து கொண்டு வந்து நிறுத்தப்படுவான். அவன் சொல்லுவான், ஹலக அன்னி சுல்தானியா, இறைவன் சொல்வான், ஹுதூஹு ஃபகுல்லூஹு ஸும்மல் ஜஹீம ஸல்லூஹு ஸும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 ذِرَاعًا ஃபஸ்லுகூஹு இன்னஹு கான லா யுஃமினு பில்லாஹில் அஸீம். 70 முலம் நீளமான நரகத்தில் பழுக்க காய்ச்சப்பட்ட சங்கலிகளிலே இவனை கட்டுங்கள். ஏன், யார் அவன், சொல்பவன் யார், யாரை நீங்கள் மனசாட்சியாக ஒத்துக்கொண்டீர்களோ என்னுடைய இறைவன் என்பதாக, உங்களது நன்மையிலும் தீமையிலும் யாரை முன்னோக்குகிறீர்களோ, எவன் ஒருவன் தான் படைத்தவன் என்று நம்புகிறீர்களோ, உங்களது கஷ்டத்தில் எவன் பக்கம் உங்களுடைய மனம் திரும்புகிறதோ, உங்களை படைத்தவன் யார் என்று கேட்டால் எந்த இறைவனை நீங்கள் அவன்தான் என்று சொல்கிறீர்களோ, உங்களுடைய செவிக்கும் கண்ணுக்கும் காதுக்கும் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கும் உரிமையாளன் யார் என்று கேட்கும் பொழுது அவற்றை படைத்தவன் தான் என்று சொல்கிறீர்களே, அந்த இறைவனை ஏன் நீங்கள் நம்பாமல் இருந்தீர்கள், அவனை மட்டும் நீங்கள் ஏன் வணங்காமல் இருந்தீர்கள், இந்த ஒரே காரணம் தான் சகோதரர்களே. எனவே தான் சொல்லுகிறோம், மாறுங்கள், இறை வழிபாட்டுக்கு வாருங்கள், இறைவனை அறிந்து கொள்ளுங்கள், நல்லவர்களாக மாறுங்கள். இறைவன் சொல்வான், இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அதீம், மகத்தான அந்த ஏக இறைவனை இவன் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தான். அந்த ஏக இறைவனை வணங்குவதற்கு பதிலாக, அவனை நம்புவதற்கு பதிலாக அவனது படைப்பினங்களை நம்பிக்கொண்டிருந்தான். அவர்கள் மனிதர்களாக இருக்கட்டும், அல்லது ஏனைய உயிரினங்களாக இருக்கட்டும், அல்லது உயிரற்ற பொருட்களாக இருக்கட்டும், இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தை காப்பவன், இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பவன், என்னை படைத்தவன், எனக்கு உணவளிப்பவன் என்று நம்பிக்கை கொண்டு அந்த ஏக இறைவனை வணங்காமல், அவனுடைய சட்டங்களை ஏற்று வழிபடாமல், மக்களுக்கு மத்தியிலே இறைவன் எந்த வாழ்க்கையை வாழ நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த வாழ்க்கையை பேணாமல், அனாச்சாரங்களை பரப்பிக்கொண்டு, அநீதிகளை செய்து கொண்டு, இறை கட்டளைக்கு முரணான வாழ்க்கையை வாழ்ந்தால், அந்த ஏக இறைவனை வழிபடாமல் இருந்தால், அந்த ஏக இறைவனுடைய சட்டம் என்ன சொல்லுகின்றது, அவர்களை குற்றவாளி என்று சொல்லுகிறான். குற்றத்திலே மன்னிக்க முடியாத குற்றம், மன்னிக்க முடியாத குற்றம், எல்லா பாவங்களையும் அவன் மன்னித்து விடுவான். இன் அல்லாஹ லா யக்ஃபிரு அய்ஷுரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமயஷா, அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை, அவனுக்கு சமமாக அவனுடைய படைப்பினங்கள் வணங்கப்படுவதை அவன் மன்னிக்க மாட்டான். அதை தவிர மற்ற குற்றங்களை எல்லாம் அவன் நாடியவருக்கு அவன் மன்னித்து விடுவான் என்று பார்க்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல், அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதை சரியாக தெரிந்து கொள்ளாமல் இன்று பலர் சமாதிகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களிலே இறந்துவிட்ட நல்லோர்களுக்கு இறைவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனிடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை அங்கே சென்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தெரியும், அம்வாதுன் கைரு அஹ்யா வமா யஷ்ஊரூன அய்யான யுபஅஸூன், இறந்தவர்கள், அவர்களுக்கு உயிர் இல்லை, எப்பொழுது எழுப்பப்படுவோம் என்பதை அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் கேட்டு சொல்லுகிறான், நீங்கள் அழைத்து பாருங்கள், உதுஊஹும், நீங்கள் அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்க முடியுமா? எப்படி உதாரணம் சொல்லுகின்றான், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யாமல் படைத்த படைப்பினங்களிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உதாரணம் சொல்லுகின்றான், கிணற்றுக்கு அருகிலே சென்று கொண்டு தண்ணீர் எனக்கு வர வேண்டும் வர வேண்டும் என்று கைகளை நீட்டிக் கொண்டிருந்தால் அந்த தண்ணீர் வாய்க்கு செல்லுமா? அப்படித்தான், அல்லாஹுவை தவிர்த்து யாரை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்க மாட்டார்கள். தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாதவர்கள் உங்களுக்கு எப்படி உதவி செய்து கொள்ள முடியும்? அன்பிற்குரியவர்களே, நமது இறை நம்பிக்கையை சீர்படுத்த வேண்டும், மாற்ற வேண்டும். இணை வைப்பதிலிருந்து, இறை நிராகரிப்பிலிருந்து இறை நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்த வேண்டும், சீரமைக்க வேண்டும். இதற்கு ஒரு புறநிர்மாணம் தேவைப்படுகிறது சகோதரர்களே. இப்பொழுது நாம் ஆரம்பத்திலே சொல்லியது போன்று நம்முடைய இந்த ரொட்டீன் லைஃப், நம்முடைய இந்த வாழ்க்கை, அன்றாட மிஷின் வாழ்க்கை, இது நமக்கு எந்த நன்மையும் தராது. இந்த நேரத்திலே இப்படி ஒரு மனிதன் இறந்து விட்டால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டத்தை அவன் சந்தித்தாக வேண்டும் என்று பார்க்கிறோம். முஸ்லிம்களுடைய வாழ்க்கை, பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை எப்படி தளம் புரண்டு சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாததால் அவர்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், 13வது அத்தியாயம் சூரா அர்ரஅத் 11வது வசனத்திலே சொல்லுகின்றான், அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் அவர்களுடைய நிலைமையை மாற்ற மாட்டான், அவர்கள் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ளும் வரை, உங்களை நீங்கள் மாற்றாத வரை உங்களுடைய இறைவன் உங்களை மாற்ற மாட்டான். இறைவன் நம்மை பரீட்சிக்கின்றான். இந்த வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட இந்த நேரம் நமக்கு ஒரு அவகாசம், சோதனையிலே வெற்றி பெறுவதற்கு, இந்த பரீட்சையிலே வெற்றி பெறுவதற்கு நம்முடைய மன இச்சையை கட்டுப்படுத்த வேண்டும், நம்முடைய அற்ப ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும், நம்முடைய அற்ப இன்பங்களை அடக்க வேண்டும், நம்முடைய மனம் நம்முடைய நப்ஸ் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட ஆசை தீய வழியிலே நம்மை தூண்டும் பொழுது அதை அடக்கி இறை வழியிலே அதை மாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், وَنَفْسٍ وَمَا سَوَّاهَا قَدْ أَفْلَحَ مَنْ زَكَّاهَا وَقَدْ خَابَ مَنْ دَسَّاهَا. இந்த நப்சுக்கு, இந்த மனதில் உள்ள ஆத்மாவிற்கு இறைவன் செய்தி அறிவித்திருக்கிறான், எது நன்மை எது தீமை என்பதாக, எது உண்மை எது பொய் என்பதாக, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதாக. எனவேதான் சொல்வார்கள், மனசாட்சிக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் என்பதாக. தீமை எது என்பது யாரும் சொல்லி தெரிய வேண்டியதல்ல, இந்த மனசாட்சிக்கு தெரியும். அநீதி இழைப்பவன், சட்டத்திற்கு மாற்றமாக நடப்பவன், லஞ்சம் வாங்குபவன், மோசடி செய்பவன், மக்களின் சொத்துக்களை சூறையாடுபவன், அவனுக்கு தெரியும், அவனது மனசாட்சி சொல்லும். ஒரு முறை தவறு செய்யும் பொழுது மனசாட்சி சொல்லும், மனிதனே தவறு செய்யாதே, நீ செய்வது தவறு. பொய் சொல்லும் பொழுது, மோசடி செய்யும் பொழுது, லஞ்சம் வாங்கும் பொழுது, அநீதி இழைக்கும் பொழுது, சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தும் பொழுது நப்சு சொல்லும். திருடக்கூடியவனுக்கு சொல்லும், திருடாதே தப்பு, பிறர் சொத்தை எடுக்காதே தப்பு என்பதாக சொல்லும் மனசாட்சி. ஒரு முறை, முதல் முறையாக பொய் பேசும் பொழுது, குற்றம் செய்யும் பொழுது, உரிமைகளுக்கு உரிமைகள் மீறப்படும் பொழுது, கண்ணியங்கள் பாழ்படுத்தப்படும் பொழுது, அமைதி குலைக்கப்படும் பொழுது மனசாட்சி சொல்லும், நீ செய்வது தப்பு, செய்யாதே. மனிதன் என்ன செய்வான்? தன்னுடைய சூழ்நிலை அல்லது யாரை இவன் வழிபட்டு நடக்கின்றானோ, யாருடைய கூட்டத்தில் இருக்கிறானோ, அந்த கூட்டத்தினுடைய நிர்பந்தம், எது மிகைக்கிறது என்பதற்கான போட்டிகள் அங்கே நடக்கும். யார் இந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டானோ, இந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டானோ, அவன் அந்த அசத்தியத்தை தூர எறிந்துவிட்டு உண்மைக்கு வந்து விடுவான். யார் பார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த மனசாட்சியை தனது காலில் போட்டு மிதிக்கிறானோ, அந்த மனசாட்சி கொஞ்சம் பலவீனமடையும், கொஞ்சம் பலவீனமடையும். அடுத்து இரண்டாவது முறையாக மீண்டும் அந்த தவறை அவன் செய்ய நினைக்கும் பொழுது, அந்த மனசாட்சி மெல்ல மேலே எழும் மீண்டும் சொல்லும் இரண்டாவது முறையாக, மனிதனே அதை செய்யாதே, வேண்டாம், அது உனது கண்ணியத்திற்கு நல்லதல்ல என்பதாக மீண்டும் அறிவுரை சொல்லும். முதல் முறை நல்ல தைரியமாக துணிச்சலுடன் கூறிய மன ஆத்மா இன்று தனக்குள்ளே, அந்த மனிதனுக்குள்ளே பயந்து நடுங்கி என்ன செய்வானோ தெரியவில்லை என்பதாக பயந்து கொண்டு சொல்லும். அடுத்து மீண்டும் அந்த மனிதன் மனசாட்சியை காலிலே போட்டு மிதித்து விட்டு மீண்டும் அந்த தவறை செய்யும் பொழுது அந்த மனசாட்சி இரண்டாவது முறையாக அடக்கப்பட்டு அடுத்து மிக பலவீனம் அடைந்து விடும். அடுத்து மூன்றாவது முறையாக மீண்டும் அவன் தவறு செய்ய நினைக்கும் பொழுது, அவன் குற்றம் செய்ய நினைக்கும் பொழுது மிக பலவீனத்துடனே அந்த மனசாட்சி சொல்லும், மனிதனை ஏன் இப்படி மீண்டும் மீண்டும் செய்கிறாய், உனக்கு நல்லதல்லவே என்பதாக. மூன்று முறை, இந்த மூன்றாவது முறையிலே அந்த மனிதன் சுதாரித்துக் கொள்ளவில்லை என்றால், தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால், மீண்டும் அந்த மனசாட்சியை காலுக்கு கீழ் புதைத்து விட்டால் அந்த மனசாட்சி செத்துவிடும். எனவேதான் சொல்கிறோம், இவன் மனசாட்சி செத்தவன், இவனுக்கு மனசாட்சி இல்லை, என்ன ஆகும், அதற்கு பிறகு என்ன நடக்கும், அஃபமன் சுய்யின லஹு சூ அமலிஹி ஃபராஹு ஹஸனா. முதல் முறை குடிக்கும் பொழுது குற்றம் என்று நினைத்தவன் மூன்றாவது முறையை தாண்டி குடிக்கும் பொழுது அது நன்மை என்று சொல்லுவான், நல்லது என்று சொல்லுவான், உடல் ஆரோக்கியம் என்று சொல்லுவான், எனது கவலைகளை மறப்பதற்கு குடிக்கிறேன் என்று சொல்லுவான். பார்க்கிறோமா இல்லையா? முதல் முறை புகைபிடிக்க ஆரம்பிப்பவன் குற்றம் என்ற உணர்வுடனே ஆரம்பிக்கிறான், குடித்து பழக்கப்பட்ட உடனே இது சிந்தனையை தூண்டும் என்பதாக சொல்லுகிறான். முதல் முறை லஞ்சம் வாங்கும் பொழுது குற்றம் என்று மனது தாக்கியது, அடுத்த முறை வாங்கும் பொழுது இது காலத்தினுடைய தேவை என்பதாக சொல்லுகிறான். இப்படித்தான் நடக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறான். மக்களின் சொத்துகளுக்கு மோசடி செய்யும் பொழுது முதல் முறையின் ஆத்மா கூறியது வேண்டாம் வேண்டாம் என்பதாக, அடுத்து சொல்கிறான் நான் எப்படி வாழ்வது என்பதாக. மிருகத்தை விட கேடு கட்டவன் அல்லவா? யோசித்து பாருங்கள், ஒரு மிருகம் எப்படி தான் வாழ்வதற்கு இன்னொரு உயிரினத்தை அழிக்கிறதோ, இந்த மனிதன் தன்னுடைய மனித இனத்தையே அழிக்கிறான், ஆனால் மிருகங்களை விட ஏன் கேடுகட்டவன் தெரியுமா? ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை கொலை செய்யாது. ஆனால் இந்த மனிதன் எப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறான்? தன்னுடைய மனித இனத்தையே அழிக்கிறான், தன்னுடைய மனித இனத்தினுடைய நிம்மதியை குலைக்கிறான், கண்ணியத்தை பாழ்படுத்துகிறான், சொத்துகளுக்கு மோசடி செய்கிறான். எனவேதான் இறைவன் சொல்கிறான், இவன் மிருகத்தை விட கேடுகட்டவன். அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்க்கையிலே இறை வழிபாடு வர வேண்டும். இந்த வாழ்க்கை இறைவனை வணங்குவதற்காக கொடுக்கப்பட்டது. அற்ப இன்பங்களை அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல, நாம் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீண்ட வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, கவலையற்ற வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, வயோதிகமற்ற வாழ்க்கை, மரணமற்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்வதற்காக இந்த பூமியிலே நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இறை வழிபாடு நமக்கு தேவை. ஐங்கால தொழுகைகளை பேணி தொழ வேண்டும். இறைவன் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர் என்று அழைக்கும் பொழுது அந்த இறைவனுக்கு முன்பதாக பணிவதற்கு அங்கே பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். தொழுகையில் மட்டும் இறை வழிபாடு அடங்கி இருக்கவில்லை. இந்த இஸ்லாமிய மார்க்கம், இறைவனுடைய உண்மையான ஒரே மார்க்கம், இறை வழிபாட்டினுடைய உண்மையான நிலைத்தன்மையை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த நேரத்தில் மட்டும் இறைவனை பயந்துவிட்டு அதற்கப்புறமாக களியாட்டங்களிலோ, அனாச்சாரங்களிலோ, சூதாட்டங்களிலோ ஈடுபடுவதற்கு இந்த இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், நீ தொழக்கூடியவனா, மானக்கேடான அனாச்சாரங்களிலே, அசிங்கங்களிலே உன்னை நீ ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. தடுக்கப்பட்ட காரியங்களுக்குள் நீ செல்லக்கூடாது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், உங்களுடைய முழு வாழ்க்கையிலே இறைவனுடைய அன்பும் பயமும் வெளிப்பட வேண்டும். உங்களுடைய முழு வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய தொழில் துறைகளில், உங்களுடைய பேச்சில், சொல்லில், செயலில் இறைவனுடைய கட்டளைகளை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். தொழுகையிலே இறைவனுக்கு வழிபட்டுவிட்டு அடுத்து தொழிலிலே இறைவனுக்கு மாறு செய்தால் அவன் இறைவனை வணங்கவில்லை, அவன் தன்னை ஏமாற்றிக் கொள்ளுகிறான். தன்னை ஏமாற்றிக் கொள்ளுகிறான். ஏன் தெரியுமா? எப்படி தொழாதவர்களுக்கு இறைவன் தண்டனை இருக்கின்றது என்று சொல்லுகிறானோ, அப்படி தொழிலிலே மோசடி செய்பவர்களுக்கும் அதே தண்டனை உண்டு என்று இறைவன் சொல்லுகின்றான். தொழுகையை மறந்திருப்பவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும். அதைத்தான் இறைவன் சொல்லுகிறான், நிறுவையிலே மோசடி செய்பவர்கள், மக்களிடத்திலே அளந்து வாங்கினால் நிறைவாக வாங்குவார்கள், இவர்கள் அளந்து கொடுத்தால் மோசடி செய்வார்களே, இவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும், தண்டனை கிடைக்கட்டும். பாருங்கள், இறைவன் பிரிக்கவில்லை. இது தொழுகை, இது தொழில் என்று பிரிக்கவில்லை. அனைத்திலும் இறைவனுடைய கட்டளைகளை நீ ஏற்று நடக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அடுத்து ஒரு முக்கியமான பகுதி இருக்கிறது. என்ன தெரியுமா? நம்முடைய குணங்களை திருத்த வேண்டும், நம்முடைய பண்புகளை திருத்த வேண்டும். இந்த நம்முடைய பண்புகள், இது நமக்கு இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த உண்மையான பண்புகள் அல்ல. குர்ஆனை கொண்டு அடுத்து மறுமுறை நமது வாழ்க்கையை மாற்ற வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். ஏன் இந்த இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? மக்களில் எண்ணிக்கையில் குறைந்ததாலா, அல்லது செல்வத்தில் குறைந்ததாலா, அல்லது படிப்பில் குறைந்திருப்பதாலா? இல்லை. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த உண்மையான இறைவனுடைய அந்த மார்க்கத்தை புறக்கணித்து வாழ்ந்ததால் இந்த நிலைமை. சகோதரர்களே, நம்முடைய குணங்களை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவனுடைய இறுதி தூதர், உண்மையானவர், சொல்லுகின்றார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், மிகச்சிறந்த நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காக நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், தூதராக உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். நாளை மறுமையிலே மா மின் ஷைஇன் அஸ்கல் மிம்மா யூதஉ ஃபீ மீசானில் அப்தி, மனிதனுடைய தராசு தட்டில் நாளை மறுமையிலே நன்மை ஒரு பக்கம், தீமை ஒரு பக்கம் வைத்து நிறுக்கப்படும். அந்த நேரத்திலே நன்மையினுடைய தட்டை கணக்க வைக்கக்கூடியது நற்குணத்தை போன்று வேற எதுவும் இருக்காது. நாம் கடைபிடிக்கக்கூடிய நற்குணம், மக்களிடத்திலே நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காகவோ, அவார்டுகளை குவிக்க வேண்டும் என்பதற்காகவோ, பதக்கங்களை பெற வேண்டும் என்பதற்காகவோ அல்ல, நம்முடைய இறைவனுக்காக. யாருக்காக? அந்த இறைவனுடைய பொருத்தத்திற்காக. ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். நம்முடைய செல்வம் நமக்கு மட்டுமல்ல, ஏழைகளுக்கு கொடுத்து வாழ்வதற்காக. முஸ்லிம்களுடைய பிரிக்க முடியாத பண்பு பிறருடைய துன்பத்திலே பங்கு பெறுவது. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு ஃபி ஆவுனில் அப்தி மாதாமல் அப்து ஃபி ஆவுனி அகீஹி. உனது சகோதரனுக்கு, உனது மனித சகோதரனுக்கு நீ உதவி செய், இறைவனுடைய உதவியை பெற்றுக் கொள்வாய். நீ உனது சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் இறைவன் உனக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். இம்மையிலே உமது சகோதரனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை, சிரமத்தை நீ அகற்றிவிடு, அவனுடைய துன்பத்தை நீ துடைத்து விடு. மறுமையிலே, நாளை இறைவனுடைய தீர்ப்பு நாளையிலே அவன் உன்னுடைய சிரமத்தை துடைத்து விடுவான். நாளை மறுமையிலே இறைவன் மக்களை எழுப்புவான். அதிலே ஒருவர் மிகப்பெரிய செல்வந்தர். அவரை பார்த்து இறைவன் கேட்பான், உனக்கு நான் செல்வம் கொடுத்தேனே, உனக்கு நான் செல்வம் கொடுத்தேனே, வசதி வாய்ப்புகள் கொடுத்தேனே, என்ன செய்தாய்? அந்த மனிதன் சொல்லுவான், இறைவனே, கடமையான வணக்கங்களுக்கு பிறகு பெரிய உபரியான வணக்கங்கள் நான் எதுவும் செய்யவில்லை. கடமையான வணக்கங்களிலே சமரசம் இல்லை, உபரியான வணக்கங்கள் நான் பெரிய அளவில் செய்யவில்லை. ஆனால் நான் ஒரு காரியத்தை செய்து வந்தேன். என்ன காரியம் தெரியுமா? எனக்கு செல்வத்தை நீ அதிகமாக கொடுத்திருந்ததால் ஏழை எளியவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு கடன் கொடுத்து வந்தேன். நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள், நாம் பார்க்கக்கூடிய நம்முடைய காலத்தில் உள்ள கடன் அல்ல இது, வட்டி இல்லாத அழகிய கடன். இன்று பலர் கடன் கொடுப்பதற்காக முன்வருகிறார்கள். எதற்கு தெரியுமா? ஏழைகளின் செல்வத்தை சுரண்டுவதற்காக இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இன்று ஏன் இவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு பிறகும், செல்வ செழிப்பிற்கு பிறகும் இறைவனுடைய கோபம் இந்த பூமியிலே இறங்கிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வங்களை ஏழைகளுக்கு வட்டிக்கு கொடுத்து அந்த ஏழைகளை நசுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏழைகளுடைய சாபங்கள் தான் இன்று மனிதர்கள் இறைவனுடைய தண்டனையால் சிக்கிக் கொண்டு தவிக்கிறார்கள். சகோதரர்களை, உங்களுடைய நவீன இந்த பொருளாதார முன்னேற்றத்தால் அல்லது ராணுவ பலத்தால் இறைவனுடைய தண்டனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உங்களிடத்திலே விமான பலங்கள் இருக்கலாம், ஆகாய பலங்கள் இருக்கலாம், ஆனால் இறைவனுடைய தண்டனையை மாற்ற முடியாது. உமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, உமது இறைவனுடைய பட்டாளங்களை அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். எப்படி பிடிப்பது, எப்படி தண்டிப்பது, எப்படி சாட்டுவது அவனுக்கு தெரியும். கொசுக்களை கொண்டு அழித்து விடுவான், ஈக்களை கொண்டு அழித்து விடுவான், எலிக்களை கொண்டு அழித்து விடுவான், சூரியனை கொண்டு அழிப்பான், சந்திரனை கொண்டு அழிப்பான். பயந்து கொள்ள வேண்டும். ஏழைகள் இன்று நிம்மதியற்று வாழுகிறார்கள். செல்வ செழிப்பில இருப்பவர்கள் தங்களது செல்வங்களை பெருக்கிக் கொண்டு செல்கிறார்கள். இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கப்படுகிறோம் எப்பொழுது? ஏழைகள் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்படும் போது, நலிந்தவர்கள் இந்த சமுதாயத்திலே புறக்கணிக்கப்படும் போது. அந்த வரலாற்றை பார்த்துக் கொண்டிருந்தோம். அந்த மனிதன் சொல்லுவான், இறைவா, நான் கடன் கொடுத்துக் கொண்டிருந்தேன், எனக்கு மக்களுக்கு கடன் கொடுப்பது எனக்கு பிரியமான காரியம். ஏன் என்னை பெரியவன் என்று சொல்வதற்கா? என்னை மக்கள் எல்லாம் பெரிய கொடைவள்ளல் என்று சொல்வதற்கா? இல்லை, அவர்களது துக்கத்திலே சிரமத்திலே பங்கு கொள்வதற்காக. நீ எனக்கு கொடுத்த இந்த செல்வத்தை கொண்டு அவர்களை நான் ஆதரிப்பதற்காக. அடுத்து, ஒவ்வொரு வருடத்திலும் நீங்கள் எப்போது இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியும் என்று கேட்டுக்கொள்வேன். அந்த நேரத்திலே என்னுடைய பணியாட்களை அனுப்பி வைப்பேன் அந்த கடனை வசூல் செய்து வருவதற்காக. அப்படி பணியாட்களை அனுப்பும் பொழுது அவர்களுக்கு சொல்லுவேன், நீ சென்று அந்த ஏழையிடம் என்னுடைய கடனை கேள். அந்த ஏழைக்கு கொடுப்பதற்குண்டான வசதி ஏற்படவில்லை என்றால் அவனை சிரமப்படுத்தாதே, அவனை அதட்டாதே, அவனை தண்டிக்காதே, அவனை மிரட்டாதே, இன்னும் அவனுக்கு அவகாசம் கொடுத்துவிட்டு வந்துவிடு, அன்பாக பேசிவிட்டு வந்துவிடு. இல்லை, அவனால் கொடுக்கவே முடியாது என்ற சூழ்நிலை இருந்தால் அவனை என் சார்பாக மன்னித்து விட்டு வந்துவிடு. இறைவா, கடமையான வணக்கங்களுக்கு பிறகு நான் பெரிய உபரியான வணக்கங்கள் செய்யவில்லை, ஆனால் உனது படைப்பினங்களுக்காக இந்த ஒரு நன்மையை செய்து வந்திருக்கிறேன். ஏக இறைவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? மக்களுடைய கஷ்டங்களை நீக்குவதிலே இன்பம் அடைந்த நீ, மக்களை மன்னிப்பதிலே மகிழ்ச்சி அடைந்த நீ, உன்னை விட நான் தகுதியானவன் மன்னிப்பதற்கு, உன்னை விட நான் தகுதியானவன் பெருந்தன்மையாக நடந்து கொள்வதற்கு உன்னை மன்னித்து விடுகிறேன், நீ செல்லலாம் சொர்க்கத்திற்கு என்பதாக சொல்லுவார். இது கற்பனை அல்ல சகோதரர்களே. நாளை மறுமையிலே நடக்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை இறைவன் அவனுடைய தூதருக்கு சொல்ல அந்த தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எப்படிப்பட்ட பெருந்தன்மை பாருங்கள். இஸ்லாமிய மார்க்கம் பிறருடைய துன்பத்தில் பங்கு பெற்று அவருக்கு தேவையான உதவிகளை செய்வதை இறை நம்பிக்கையினுடைய ஒரு பகுதி என்பதாக சொல்லுகிறது. அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ. இறை நம்பிக்கையாளர்களுக்கு, இறை அச்சமுள்ளவர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். அவர்கள் யார்? இறைவனை நம்புவார்கள், இறைவனால் இறக்கப்பட்ட வேதங்களை நம்புவார்கள், தொழுகையை இறை வழிபாட்டை செய்வார்கள், அதே நேரத்திலே இறைவன் கொடுத்த செல்வத்தை ஏழைகளுக்கு கொடுத்து வாழ்வார்கள். நம்முடைய குடும்ப வாழ்க்கையை மாற்ற வேண்டும். கணவன் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு இறைவனுடைய தொடர்பாக இருக்க வேண்டும். இந்த திருமணத்தை இஸ்லாம் ஒரு சடங்காக சொல்லவில்லை, சமுதாய சீர்திருத்தமாக சொல்கிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே இறை வழிபாடு இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையுடனே நடத்தப்பட வேண்டும். கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவனை மதிக்க வேண்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி பேருரையிலே மிக அழகிய உபதேசங்களை செய்தார்கள். அதில் சொன்னார்கள், ஆண்களே, பெண்கள் விஷயத்தில் இறைவனை பயந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நன்மையை நாடுங்கள், அவர்கள் உங்களிடத்தில் இறைவனால் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களாவார்கள், அவர்களுக்கு அநீதி செய்யாதீர்கள், அவர்களை அடிக்காதீர்கள், நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ உடுத்துகிறீர்களோ அவர்களுக்கும் அதை கொடுங்கள், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். பாருங்கள், தங்களுடைய இறுதி பேருரை. அதற்கு பிறகு அவர்கள் உயிர் வாழவில்லை. அந்த நேரத்திலே பெண்களை குறித்து சொன்னார்கள், உங்களது சொத்திலே அவர்களுக்கு பங்குண்டு. 1400 ஆண்டுகளுக்கு பின்பாக இன்று பெண்களுக்கு சொத்திலே பங்கு இருக்கு என்பதாக சொல்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்லாம் இதை ஏற்றுக்கொண்ட பெண்ணுக்கு உனது தந்தையின் சொத்திலே, உனது சகோதரின் சொத்திலே, உனது பிள்ளையின் சொத்திலே, உனது சிறிய தந்தையின் சொத்திலே உனக்கு பங்கிருக்கிறது, உனது தாயின் சொத்திலே பங்கிருக்கிறது. கணவனை தேர்ந்தெடுப்பதிலே அவர்களுக்கு உரிமை, தங்களது சொத்துக்களை நிர்வகிப்பதிலே அவர்களுக்கு உரிமை, சமுதாயத்திலே அவர்களுக்கு உரிமை. அல்லாஹ் அக்பர். அதே சமயத்திலே பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொல்லுகிறார்கள், பெண்களே, உங்களுக்கு அறிவுரை இருக்கிறது, உங்களுக்கு இரண்டு கடமைகள் இருக்கின்றன. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு பக்கம், அதே சமயத்திலே உங்களுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை மறந்து விடாதீர்கள். எந்த பெண் ஐங்கால தொழுகைகளை பேணி தொழுது, ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று, தனது பொருளுக்கு ஜகாத்து கொடுத்து கணவனுக்கு கீழ்படிந்து நடந்தாலோ, கணவனுக்கு கீழ்படிந்து நடப்பது என்றால் என்ன? கணவனுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும், கணவனுடைய பொருளை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும். கணவன் கட்டளையிடும் பொழுது, கணவன் ஒன்றை சொல்லும் பொழுது அதை ஏற்று நடக்க வேண்டும். கணவன் தன்னை பார்க்கும் பொழுது அவனை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். கணவன் தன்னை விட்டு சென்றால் அவனுடைய பொருளையும் தன்னுடைய கண்ணியத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள், இப்படி யார் கணவனை பேணி நடக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களில் எந்த வாசல்களில் வேண்டுமானாலும் வரலாம் என்பதாக அனுமதி அளிக்கப்படும். ஆண்களுக்கு இந்த தகுதியை பெறுவதற்கு அவர்கள் பல தியாகங்களை செய்ய வேண்டும். ஆனால் பெண்களுக்கு அவர்களுடைய பலவீனத்திற்கு ஏற்ப இறைவன் எவ்வளவு பெரிய சலுகை செய்திருக்கிறான் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை இறைவனுடைய இந்த இறை கோட்பாட்டுக்கும் இந்த இறை ஒழுக்க மாண்புகளுக்கும் ஏற்ப நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றினால் மறுமையிலே நிரந்தரமான வெற்றியை நாம் அடையலாம். சைத்தானுடைய தீங்குகளிலிருந்து, தீய எண்ணங்களுடைய தீங்குகளிலிருந்து, வழிகெடுக்கக்கூடிய தீயவர்களின் தீங்குகளிலிருந்து நம்ம இறைவன் பாதுகாப்பானாக. இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அவனுடைய அன்பையும் அருளையும் வாரி வழங்குவானாக.
بسم الله الرحمن الرحيم القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هيه نار حامية.